வணக்கம். தினமலர் மதியம் 1 மணி செய்திகள். பியூஷ் கோயல் இன்று சென்னை வருகை. அதிமுக பாரதிய ஜனதா தொகுதி பங்கீடு முடிவாகிறது. அதிமுக பாரதிய ஜனதா இடையிலான கூட்டணி ஓராண்டுக்கு முன்பே உறுதி செய்யப்பட்டது. இந்த அணியில் பாமக, அமமுக, தமாக உள்ளிட்ட கட்சிகளும் சேர்ந்துள்ளன. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் இறங்கியுள்ள போதிலும் அதிமுக கூட்டணியில் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வதில் இழுபறி நீடித்து வருகிறது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இருமுறை சென்னை வந்து அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியுடன் ஆலோசனை நடத்தினார். பாரதிய ஜனதா கேட்ட தொகுதிகளை ஒதுக்க அதிமுக தயாராக இல்லாததால் உடன்பாடு எட்டப்படவில்லை. இந்நிலையில் தொகுதி பங்கீட்டு சிக்கலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க பியூஷ் கோயல் இன்று மீண்டும் சென்னை வருகிறார். அவர் பழனிசாமியை சந்தித்து இறுதிச் சுற்று பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். இந்த சந்திப்பில் இருதரப்புக்கும் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என தெரிகிறது.
திருச்சியை மையமாக கொண்டு 5 தலைநகரங்கள் நாதாக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் சீமான். நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று சென்னையில் வெளியிட்டார். தமிழகத்துக்கு 5 தலைநகரங்கள் உருவாக்கப்படும். மத்திய நகரமாக உள்ள திருச்சி முதன்மை நிர்வாக மையமாக நிர்வாக தலைநகராக செயல்படும். சட்டசபை தலைமை செயலகம், அனைத்து அரசு துறை தலைமை அலுவலகங்கள் உள்ளிட்டவை திருச்சியில் இயங்கும். சென்னை தொழில்நுட்ப தலைநகராக செயல்படும். இந்தியாவின் மும்பை, சீனாவின் ஷாங்காய் போல கல்வி, பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப மையமாக சென்னை செயல்படும். தொழில் மற்றும் வர்த்தகத்துறை தலைநகராக கோவை செயல்படும். மொழி மற்றும் பண்பாட்டு தலைநகராக மதுரை, தமிழர்களை இணைக்கும் மையமாக கன்னியாகுமரி செயல்படும் என்று தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பெண்களுக்கு தனி தொகுதி, 3 சட்டசபை தொகுதிக்கு 1 பார்லிமெண்ட் தொகுதி, சென்னையில் சுப்ரீம் கோர்ட்களை, தமிழில் மருத்துவ கல்வி படிக்கும் வசதி போன்ற அம்சங்களும் சீமானின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன.
சிபிஐ விசாரணையில் கேட்கப்பட்ட கேள்விகள். செந்தில் பாலாஜி விளக்கம். கரூரில் நடைபெற்ற தாவேக்கா கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. தாவேக்கா தலைவர் விஜய் 3 முறை டெல்லி சென்று சிபிஐ விசாரணையில் ஆஜராகி விளக்கம் அளித்துள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக சம்மன் வந்ததை தொடர்ந்து திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேற்று முன்தினம் டெல்லி சென்று சிபிஐ விசாரணைக்கு ஆஜரானார். பின்னர் சென்னை திரும்பிய அவர் செய்தியாளர்களிடம் கூறியது, கரூரில் நடந்த துயர சம்பவம் குறித்து சில கேள்விகளை என்னிடம் சிபிஐ அதிகாரிகள் முன்வைத்தனர். அதற்கு முறையான பதிலை வழங்கியிருக்கிறேன். குறிப்பாக சாட்சிகளின் அடிப்படையில் அன்று நடைபெற்ற சம்பவம் குறித்து கேள்விகளை கேட்டனர். அந்த கேள்விகள் அதற்கான எனது பதில்கள் குறித்து பொதுவெளியில் கூறுவது சரியாக இருக்காது. ஆனால் முறையான கேள்விகளுக்கு நான் முறையான பதில்களை அளித்திருக்கிறேன். காலை 10:30 மணி முதல் மாலை 5 மணி வரை என்னிடம் விசாரணை நடத்தினர். எத்தனை கேள்விகள் கேட்டார்கள் என்பது தெரியவில்லை என்று கூறினார்.
முதலில் பாஜக, பின்னர் தாவேக்கா, இன்று திமுக, 3வது கட்சிக்கு மாறினார் நடிகை ரஞ்சனா. சின்னத்திரை நடிகை ரஞ்சனா நாச்சியார் 2023 ஆண்டு சென்னை போரூரில் பஸ்ஸில் ஃபுட்போர்டில் பயணித்த மாணவர்களை அடித்து கீழே இறக்கிவிட்டு பிரபலமானார். அதன்பின் பஸ் டிரைவர் கண்டக்டரை அவதூறாக பேசிய வழக்கில் கைதாகி பின்னர் விடுதலையானார். இவர் முதலில் பாஜாவில் சேர்ந்து கலை கலாச்சார பிரிவு மாநில செயலராக பதவி வகித்தார். அங்கு மும்மொழி கொள்கை, திராவிட வெறுப்பு போன்ற காரணங்களை கூறி பாஜாவிலிருந்து விலகினார். பின்னர் தாவேக்காவில் சேர்ந்தார். அங்கு விஜயின் நடவடிக்கையில் ரஞ்சனா நாச்சியாருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. விஜய் மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு வழக்கு தொடர்ந்தது குறித்து விஜயை விமர்சித்தார். இந்நிலையில் இன்று திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் ரஞ்சனா திமுகவில் சேர்ந்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அமைச்சர்கள் துரைமுருகன், கே என் நேரு ரஞ்சனாவை வரவேற்றனர். குறுகிய நாட்களில் 3 கட்சிகளுக்கு ரஞ்சனா மாறியுள்ளார்.
பெண்ணை தரக்குறைவாக பேசுவோர் கண்டிக்கப்பட வேண்டும். பிரேமலதா ஆவேசம். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக கூறி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். விழுப்புரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் சண்முகம் நடிகை ஒருவரின் பெயரை குறிப்பிட்டு அநாகரிகமாக பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் சென்னையில் நேற்று தனது பிறந்தநாளை கொண்டாடிய தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா சண்முகம் பேச்சு குறித்து செய்தியாளர்களிடம் கூறியதாவது, தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒருவர் நடிகைக்கு எதிராக அநாகரிகமாக பேசியது கண்டிக்கத்தக்கது. எந்த பெண்ணாக இருந்தாலும், எந்த சாதி மதமாக இருந்தாலும், ஒரு பெண்ணை தரக்குறைவாக பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அவர்களது குடும்பத்திலும் பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் அந்த கேள்வியை கேட்டால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? பெண்களை இழிவுபடுத்துவதை தயவு செய்து இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்.
தேர்தல் நாளில் ஊதியத்துடன் விடுமுறை, தனியார் நிறுவனங்களுக்கு உத்தரவு. தமிழகம், புதுச்சேரி, கேரளம், அஸ்ஸாம் மற்றும் மேற்கு வங்கத்தில் அடுத்த மாதம் சட்டசபை தேர்தல் நடக்கிறது. தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதியும் புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதியும் தேர்தல் நடக்கிறது. இந்நிலையில் தேர்தல் நாளில் தனியார் நிறுவனங்கள், தனியார் தொழிற்சாலைகளில் ஊழியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுமுறை வழங்க வேண்டும் என்று தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது. வாக்காளர்கள் எந்தவித தடையும் இன்றி தங்கள் ஜனநாயக உரிமையை பயன்படுத்த வேண்டும் என்று தேர்தல் கமிஷன் கூறியுள்ளது. விடுப்பு அளிக்காத நிறுவனங்கள் மீது தொழிலாளர் நலத்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது.
நேர்காணலில் தாவேக்கா குறித்து சர்வே எடுத்த ஸ்டாலின், அறிவாலயத்தில் திமுகவினர். நேர்காணலில் தாவேக்கா குறித்து சர்வே எடுத்த ஸ்டாலின், அறிவாலயத்தில் திமுகவினர் திடீர் குஸ்தி. தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, தேனி, தென்காசி, மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களின் தொகுதிகளுக்கான நேர்காணல் அறிவாலயத்தில் நேற்று நடந்தது. திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையிலான குழு விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடத்தியது. முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன், மனு தங்கராஜ், சட்டசபை சபாநாயகர் அப்பாவு, முன்னாள் எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் நேர்காணலுக்கு வந்திருந்தனர். தொகுதி நிலவரம், வெற்றி வாய்ப்பு, தேர்தல் செலவுகள் உள்ளிட்ட விவரங்களை ஸ்டாலின் கேட்டறிந்தார். யாரை வேட்பாளராக தலைமை நியமித்தாலும் அவரது வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என்று கூறினார். பெரும்பாலானவர்களிடம் உங்கள் தொகுதியில் தாவேக்கா எவ்வளவு ஓட்டு வாங்கும் என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது. அப்போது கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தொகுதியை மீண்டும் காங்கிரசுக்கு கொடுக்கலாம் என்று ஒரு தரப்பினரும், தரக்கூடாது என்று மற்றொரு தரப்பினரும் முதல்வரிடம் தெரிவித்துள்ளனர். பின்னர் நேர்காணல் முடிந்து வெளியே வந்த அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது கைகலப்பு ஏற்பட்டது. கட்சியின் மூத்த நிர்வாகிகள் அவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர்.
தாவேக்கா தலைமையில்தான் ஆட்சி, விஜய் உறுதி. தாவேக்கா சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி மாமல்லபுரத்தில் நடந்தது. இதில் கட்சித் தலைவர் விஜய் பேசியது, நாம் அரசியலுக்கு வந்தது முதல் நிறைய வதந்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அந்த டீம், இந்த டீம் என்று சொல்கிறார்கள். நாங்கள் எந்த டீமும் இல்லை, மக்கள் டீம். விஜய் இந்த கூட்டணியில் சேரப்போகிறார், அந்த கூட்டணியில் சேரப்போகிறார் என இப்போது பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள். நான் இங்கே தெளிவாக ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறேன். முதல் மாநாட்டில் கூறியது போல் தாவேக்கா தலைமையில்தான் ஆட்சி என்பதில் எப்போதும் உறுதியாக இருக்கிறோம். அதில் எந்த சமரசமும் இல்லை. கூட்டணி தொடர்பாக யார் என்ன அவதூறு பரப்பினாலும் நம்பாதீர்கள் என்று விஜய் சொன்னார். மூன்று நாளில் 42.65 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல், தேர்தல் அதிகாரிகள் கிடுக்கிப்பிடி சோதனை. தமிழகம், புதுச்சேரி உள்பட 5 மாநில சட்டசபைகளுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. தேர்தல் செலவின கண்காணிப்பு மற்றும் அமலாக்க நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக பல்வேறு பிரிவு அதிகாரிகள் சோதனை சாவடிகள் அமைத்து வாகன சோதனை நடத்தி வருகின்றனர். நேற்று வரை நடந்த சோதனையில் 2.37 கோடி ரூபாய் ரொக்கமாகவும், 20.80 கோடியிலான இலவச பொருள்களும், 16.42 கோடி மதிப்பிலான உலோகங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவை தவிர 2.88 கோடி மதிப்புடைய போதைப் பொருள்கள், 18 லட்சம் மதிப்புள்ள மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 3 நாட்கள் நடந்த சோதனையில் பறிமுதல் செய்யப்பட்டவற்றின் மொத்த மதிப்பு 42.65 கோடி ரூபாய் என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார். ஐதராபாத் அணியின் கேப்டனாக இஷான் கிஷன், கம்மின்ஸ் காயத்தால் சன்ரைசர்ஸ் புது முடிவு. ஐபிஎல் கிரிக்கெட் 19வது சீசன் வரும் 28ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை நடக்கிறது. பெங்களூரில் தொடங்கும் முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் பெங்களூரு RCB அணி ஐதராபாத் சன்ரைசர்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. ஐதராபாத் சன்ரைசர்ஸ் அணியின் கேப்டன் ஆஸ்திரேலியாவின் பேட் கமின்ஸ் முதுகுபகுதி காயத்தால் சில போட்டிகளில் பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்திய விக்கெட் கீப்பர் இஷான் கிஷன் ஐதராபாத் அணியில் தற்காலிகமாக கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ளார். துணை கேப்டனாக அபிஷேக் சர்மா தேர்வு செய்யப்பட்டுள்ளார்.
விளையாட்டில் எவ்வளவு தரம் தாழ்ந்துவிட்டோம், பாகிஸ்தான் அணி குறித்து கம்ரான் அக்மல் அதிருப்தி. பாகிஸ்தான் சென்ற வங்கதேச அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை 2-1 என கைப்பற்றியது. இதனால் பாகிஸ்தான் அணி நிர்வாகத்தின் மீது பாகிஸ்தான் ரசிகர்கள் மற்றும் முன்னாள் வீரர்கள் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர். இது தொடர்பாக பாகிஸ்தான் அணியின் முன்னாள் விக்கெட் கீப்பர் கம்ரான் அக்மல் பேட்டியளித்துள்ளார். நாம் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து விட்டோம் என்பதை பாருங்கள். நெதர்லாந்து அணி கூட பாகிஸ்தானுடன் ஒருநாள் தொடரில் ஆடினால் நம்மை வீழ்த்தி டெஸ்ட் அந்தஸ்தை எளிதாக பெற்றுவிடலாம் என்ற அளவுக்கு நமது ஆட்டம் இருக்கிறது. கிரிக்கெட்டை கேலி கூத்தாக்கி விட்டீர்கள். பேட்டிங்குக்கு சாதகமான ஆடுகளத்தில் ஏன் முதலில் பந்து வீச்சு தேர்வு செய்தீர்கள்? உண்மையில் வங்கதேச அணி 350 ரன்கள் குவித்திருக்கும். லிட்டன் தாஸ் மெதுவாக ஆடியதால் தான் 290 ரன்களுக்குள் சுருண்டனர். இருதரப்பு தொடர்களிலேயே வெற்றி பெற முடியாத நீங்கள், வங்கதேசத்தை வீழ்த்த முடியாத நீங்கள், ஐசிசி கோப்பையை என்ன திருடிய கொண்டுவரப் போகிறீர்கள் என்று கூறியுள்ளார்.
கமெண்ட்ரியை புறக்கணிப்பாரா கவாஸ்கர்? பாகிஸ்தான் வம்சாவளி இங்கிலாந்து வீரர் கேள்வி. இங்கிலாந்தில் நடக்கும் தி 100 2026 சீசனுக்காக பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் அப்ரார் அகமதை சென்னையை சேர்ந்த சன்ரைசர்ஸ் லீட்ஸ் அணி ஏலத்தில் வாங்கியது. இதற்கு கவாஸ்கர் கடும் விமர்சனம் செய்தார். பாகிஸ்தான் வீரருக்கு கொடுக்கும் ஊதியம் பாகிஸ்தானுக்கு வரியாக செல்லும், பின்னர் அந்த நிதி இந்தியாவுக்கு எதிரான ஆயுதமாக மாறும் என்று கவாஸ்கர் கூறியிருந்தார். இதற்கு பாகிஸ்தான் வம்சாவளி இங்கிலாந்து வீரர் அஜீம் ரஃபிக் கண்டனம் தெரிவித்துள்ளார். கவாஸ்கரின் கருத்துக்கள் முற்றிலும் அபத்தமானவை. இத்தகைய கருத்துக்களை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் எத்தனை ரன்கள் எடுத்திருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. இப்படி அதிருப்தியாகும் நீங்கள் பாகிஸ்தான் வீரர்கள் விளையாடும் போட்டிகளில் நான் கமெண்ட்ரி செய்ய மாட்டேன் என்று புறக்கணிக்க வேண்டியதுதானே என்று கேள்வி எழுப்பியுள்ளார்.
வாலிபால் சாம்பியன்ஷிப் போட்டி, கஸ்டம்ஸ் ஐடி அணிகள் முன்னிலை. சென்னை மாவட்ட வாலிபால் சங்கம் சார்பில் சென்னை மாவட்ட ஏ டிவிஷன் வாலிபால் சாம்பியன்ஷிப் போட்டி சென்னை எழும்பூர் மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் நடக்கிறது. இப்போட்டியில் நேற்று நடந்த ஆட்டங்களில் கஸ்டம்ஸ் அணி 3-1 என்ற சிற்கணக்கில் டிஜி வைஷ்ணவா கல்லூரி அணியை வீழ்த்தியது. மற்றொரு ஆட்டத்தில் வருமான வரித்துறை அணி 3-1 என்ற சிற்கணக்கில் அக்னிஃபிரன்ஸ் அணியை வென்றது. கஸ்டம்ஸ் பிரசன்ன ராஜா, அக்னிஃபிரன்ஸ் மனோஜ் ஆகியோர் சிறந்த வீரர்களாக தேர்வு செய்யப்பட்டனர்.
ஈரானின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு வயல் மீது இஸ்ரேல் தாக்குதல், கத்தார் சவுதி உள்ளிட்ட அரபு நாடுகள் கடும் கண்டனம். இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர் நாளுக்கு நாள் உக்கிரமடைகிறது. இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதலுக்கு இடையே இஸ்ரேலின் மூர்க்கத்தனமான தாக்குதல் ஈரானை நிலைகுலைய செய்துள்ளது. தெற்கு ஈரானின் புஷேர் மாகாணத்தில் உள்ள உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு வயலான சவுத் பார்ஸ் எரிவாயு வயலின் மீது இஸ்ரேல் நேற்று கடும் வான்வழி தாக்குதல் நடத்தியது. அங்கு வான் உயரத்திற்கு புகை மண்டலத்துடன் எரிவாயு எரிந்த வண்ணம் உள்ளது. அதன் நச்சு எரிவாயு அருகில் உள்ள நாடுகளுக்கும் பரவி வருகிறது. இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு கத்தார், சவுதி உள்ளிட்ட அரபு நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்த எரிவாயு பல ஆண்டுகளுக்கு விநியோகம் செய்யப்பட வேண்டிய எரிவாயு, வீணாக தீயில் எரிவதாக அந்நாடுகள் குற்றம் சாட்டியுள்ளன.
யுகாதி திருநாள் இன்று கொண்டாட்டம், முதல்வர் கவர்னர் வாழ்த்து. யுகாதி திருநாள் இன்று நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தெலுங்கு மற்றும் கன்னடம் பேசும் மக்களுக்கு தமிழக கவர்னர் மற்றும் தமிழக முதல்வர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். யுகாதி, குடிபட்வா, வசந்த நவராத்திரி மற்றும் சேட்டிச்சந்த் ஆகிய புனிதமான திருநாட்களை கொண்டாடும் மக்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பண்டிகைகள் அனைவருக்கும் மகிழ்ச்சி, நல்ல ஆரோக்கியம் மற்றும் வளத்தை வழங்கி நமது நாட்டை தன்னிறைவு பெற்ற பாரதமாக உருவாக்கும் பாதையில் முன்னேற்றட்டும் என்று கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிக்கர் தெரிவித்துள்ளார். முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில், அண்மை காலங்களில் வரிப்பகிர்வில் தென்னிந்திய மாநிலங்களுக்கு இழைக்கப்படும் அநீதி, தொகுதி மறுவரையால் பார்லிமெண்டில் நமது வலிமையை குறைக்க நடக்கும் சதி, திராவிட பண்பாட்டை மதிக்காத பாரதிய ஜனதா அரசின் போக்குக்கு எதிராக நம் ஒற்றுமை தொடரவும் வலுப்பெறவும் இந்நாளில் உறுதியேற்போம் என்று கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில், யுகாதி பண்டிகையை உவகையுடன் கொண்டாடி மகிழும் தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்களுக்கு யுகாதி திருநாள் நல்வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார்.
தேர்தலில் வாக்களிக்க ஓட்டர் ஐடி கட்டாயம் இல்லை, தேர்தல் கமிஷன் அறிவிப்பு. வாக்காளர் பட்டியலில் பெயர் விவரம் கொண்டவர் தேர்தலில் வாக்களிக்க வாக்காளர் அட்டை கட்டாயம் இல்லை என்று தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. இதுகுறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அளித்த பேட்டி, வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையை அளிக்க இயலாத வாக்காளர்கள் தேர்தல் ஆணையம் அனுமதித்துள்ள 12 ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை காண்பிக்க வேண்டும். அதன்படி ஆதார் அட்டை, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டப்பணி அடையாள அட்டை, புகைப்படத்துடன் கூடிய வங்கி அல்லது அஞ்சலக கணக்கு புத்தகங்கள் ஆகியவற்றை காட்டலாம். தொழிலாளர் நல அமைச்சக மருத்துவ காப்பீட்டு அட்டை அல்லது ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு அட்டை, ஓட்டுநர் உரிமம், வருமான வரி நிரந்தர கணக்கு எண் அட்டை, தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் இந்திய தலைமை பதிவாளரால் வழங்கப்பட்ட திறனட்டை, இந்திய பாஸ்போர்ட் ஆகியவற்றில் ஒன்றை காட்டலாம். மேலும் புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம், மத்திய மாநில அரசுகள், பொதுத்துறை நிறுவனங்கள், தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட அடையாள அட்டைகள் உள்ளிட்டவற்றை காட்டி ஓட்டளிக்கலாம் என அவர் கூறியுள்ளார்.
தண்டவாளம் அருகே குப்பைகளை எரிப்பது குற்றம், தெற்கு ரயில்வே எச்சரிக்கை. தெற்கு ரயில்வே நிர்வாகம் நேற்று அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. சமீப காலமாக ரயில்வே தண்டவாளங்களுக்கு அருகே கொட்டப்படும் குப்பைகள் மற்றும் காய்ந்த செடி கொடிகளை எரிக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. அத்தகைய செயல்கள் ரயில்வே பாதுகாப்பு மற்றும் செயல்பாடுகளுக்கு அச்சுறுத்தலாக உள்ளன. குப்பைகளை எரிக்கும்போது எழும் வெப்பமும் புகையும் ரயில்களுக்கு மின்சாரம் வழங்கும் உயிரழுத்த மின் கம்பிகளையும் நுட்பமான சிக்னல் அமைப்புகளையும் பாதிக்கும். இதனால் ரயில் சேவைகளும் பாதிக்கக்கூடும். ரயில் பயணிகளின் பாதுகாப்புக்கும் ஆபத்து ஏற்படும். எனவே ரயில் தண்டவாளங்களுக்கு அருகே காய்ந்த இலைகள், நெகிழி கழிவுகள் உள்ளிட்ட எளிதில் தீப்பற்றக்கூடிய குப்பையை யாரும் குவிக்க வேண்டாம், அவற்றை எரிக்கவும் வேண்டாம். அத்தகைய செயல்பாடானது தண்டனைக்குரிய குற்றமாகும் என